السلام عليكم ورحمة الله وبركاته.
الله أكبر الله أكبر.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة وكشف الغمة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته، أحين اللهم على سنته وعمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. إلا قهلهم إما يبديت فريفاليت فوشيت كاسن دوالناين الله كي ورثاهتم الحمد لله. صلواتهم سلامهم ஜாஹிலியத்திலே மூழி திக்கற்றலைந்த மக்களை உலகம் போற்றும் உத்தமர்களாக மாற்றிக் காட்டிய எம் உயிரிலும் மேலான தன்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்த குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள் மறுமை நாள் வரை இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய அத்தனை மூமினான உள்ளங்கள் மீதும் உண்டாவதாக. செய்யுதில் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜுமுஆவுடைய தினத்திலே இத்திகாப் நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எடுத்து நடக்குமாறு சொன்ன விடயங்களை இயலுமான அளவு எடுத்து நடக்குமாறும் தடுத்தவைகளை முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் மிகவுமே இக்கட்டான ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவுமே நெருக்கடியான சவால்கள் மிகுந்த ஒரு காலகட்டமாக சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் முஸ்லிம்களும் இஸ்லாமும் மிக மோசமான முறையிலே விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இஸ்லாமோடு வன்முறையை தூண்டுகின்ற மார்க்கம், சமாதானத்துக்கு எதிரான மார்க்கம், பயங்கரவாத மார்க்கம் என்று மோசமான முறையிலே இஸ்லாத்தின் எதிரிகளால் விமர்சனம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களும் பயங்கரவாதிகள் என்றும் அமைதியை விரும்பாதவர்கள் என்றும் மிக மோசமான முறையிலே திட்டமிடப்பட்ட முறையிலே தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்கள் இன்றைய காலகட்டத்திலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இவ்வாறான ஒரு இக்கட்டான சவாலான ஒரு கால சூழ்நிலையிலே நாங்கள் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு விளங்கி இருக்கின்றோம், அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு எடுத்து நடக்கின்றோம், இஸ்லாத்தை எங்களுடைய வாழ்வியல் நெறியாக எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம், இந்த இஸ்லாத்தை நாங்கள் பிற சமூகத்தினருக்கு பிற மனிதர்களுக்கு எவ்வாறு எந்த அளவு தூரம் எத்தி வைத்திருக்கின்றோம் போன்ற கேள்விகளை நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகிலே ஆயிரக்கணக்கான மதங்களும் கொள்கைகளும் வரலாறு நெடுகிலும் தோன்றியிருக்கின்றன. அவ்வாறு தோன்றிய எந்த மதமும் எந்த கொள்கையும் இந்த உலகிலே இந்த பிரபஞ்சத்திலே மனிதர்களுக்கு முன்னால் நீடித்து நின்றதாக வரலாறு இல்லை. மார்க்சிய கொள்கையாக இருக்கலாம், முதலாளித்துவ கொள்கையாக இருக்கலாம், கூர்ப்பு கொள்கை என்கின்றோம், இன்னும் எத்தனை வகையான கொள்கையாக இருக்கலாம், இந்த உலகிலே மனிதர்களுக்கு முன்னால் அவை நீடித்து நின்றதாக வரலாறு இல்லை. அதற்கு காரணம் குறுகிய பலவீனமான அறிவு கொண்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட கொள்கைகள் மதங்கள் ஒருபோதும் இந்த உலகிலே நீடித்து நின்றதாக வரலாறு இல்லை. இனியும் அவ்வாறு நீடித்து நிற்க முடியாது. இதன் காரணமாக அவை பிரபஞ்ச நியதிகளுக்கு முன்னால் நீடித்து நிற்க முடியாமல் அழிந்து போன வரலாற்றை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் என்பது அவ்வாறான ஒரு கொள்கையோ மதமோ அல்ல. அது முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல நாயன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவினால் இந்த உலகிற்கு இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம் என்பதை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நெறியை பின்பற்றுவதில்தான் மனித சமுதாயத்தின் வெற்றி இருக்கின்றது, ஈரேற்றம் தங்கி இருக்கின்றது என்பதனையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதன் பேரிலேயே சாந்தி சமாதானம் காணப்படுகின்றது. இஸ்லாம் என்பது அமைதியின் மார்க்கம், சமாதானத்தை விரும்புகின்ற மார்க்கம். இவ்வாறான ஒரு தூய்மையான கொள்கையை வாழ்க்கை திட்டத்தை இஸ்லாத்தின் விரோதிகள் விமர்சிப்பதனை விளிவுபடுத்துவதனை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் காணப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமாகும். எனவே இந்த மார்க்கத்தை, இந்த வாழ்க்கை நெறியை பற்றி யாருக்குமே குறை கூறுவதற்கு, விமர்சிப்பதற்கு எந்த வகையான தகுதியும் இல்லை. அவ்வாறு இந்த மார்க்கத்திலே இந்த இஸ்லாத்தை பற்றி குறை காண்டால், விமர்சித்தால், அது எம்மை படைத்த அல்லாஹ்வை குறை காண்பதற்கு, விமர்சிப்பதற்கு சமம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பின்பற்றுகின்ற இந்த தீனுல் இஸ்லாமானது இன்று நேற்று தோற்றுவிக்கப்பட்ட உருவான ஒரு மார்க்கம் அல்ல, ஒரு கொள்கை அல்ல. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை கொண்டு வந்த, அனைத்து நபிமார்களும் கொண்டு வந்த ஒரு வாழ்க்கை திட்டமாக காணப்படுகின்றது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த மார்க்கம், இந்த வாழ்க்கை திட்டம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. இனி யாருமே இந்த மார்க்கத்தில் குறை காண முடியாத அளவு இஸ்லாம் அனைத்து அம்சங்களையும் வழிகாட்டல்களையும் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த உண்மையை பின்வருமாறு அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரழீது லகும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டேன், அதே போன்று உங்கள் மீது என்னுடைய அற்கொலைகளை முழுமைப்படுத்தி விட்டேன், மேலும் இஸ்லாத்தை உங்களுக்காக மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இஸ்லாம் மார்க்கம்தான் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் தான், இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள விடயங்களையும் வழிகாட்டல்களையும் பின்பற்றுவதில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை யாருமே காலம் கடந்த மார்க்கம் என்றும், இதனுடைய கொள்கைகளும் வழிகாட்டல்களும் காலம் கடந்தவை, காலத்துக்கு பொருத்தமற்றவை என்று கூறுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதர்களுக்கு பொருத்தமான அத்தனை துறைகளுக்குமான மனித வாழ்வின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற வழிகாட்டல்களை இந்த இஸ்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றது. இஸ்லாம் தனி மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கின்ற மார்க்கம், இஸ்லாம் குடும்ப வாழ்வுக்கு வழிகாட்டி இருக்கின்ற மார்க்கம், அதே போன்று இஸ்லாம் சமூக வாழ்வுக்கும் கூட வழிகாட்டி இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகில் தனி மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலை அல் குர்ஆன் அழகிய முறையிலே வழங்கியிருக்கின்றது. அவனுடைய உடல், அறிவு, ஆன்மா ஆகிய மூன்று பகுதிகளுக்குமான வழிகாட்டல்களை இஸ்லாம் நல்ல முறையிலே வழங்கியிருக்கின்றது. தனி மனிதன் என்ற ரீதியிலே அவன் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதே போன்று தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பவற்றை மிக அழகான முறையிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த உலகிலே மனிதனை படைத்தமைக்கான காரணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது, இன்னி ஜாயிலுன் ஃபில் ஆலமி ஹலீஃபா, இந்த உலகிலே, இந்த பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை நான் ஆக்கப் போகின்றேன் என்று குறிப்பிடுகின்றான். மனிதன் இந்த உலகிலே அல்லாஹ்வினுடைய பிரதிநிதி, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அவன் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகிலே வேற எந்த சக்திகளுக்கும், வேற எந்த மனிதர்களுக்கும் அவன் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மேலுள்ள அல் குர்ஆன் வசனம் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மனிதர்களை எவ்வாறு தனி மனிதர்களா தனி மனிதர்களை தனி மனிதன் என்ற ரீதியில் எவ்வாறு வழிகாட்டி இருக்கின்றதோ, அதே போல மனித உணர்வுகளை, மனித இயல்புகளை நசுக்குகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மனித இயல்புகளுக்கு, மனித உணர்வுகளுக்கு வழிகாட்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம். எனவேதான் அது குடும்ப வாழ்வுக்கும் கூட அழகான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றது. அதேபோன்று குடும்ப வாழ்வுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கின்ற வழிகாட்டல்களை நாங்கள் பார்த்தால், அதன் வழிகாட்டல்களை நாங்கள் படித்தால், இஸ்லாம் ஒரு குடும்பவியல் மார்க்கம் என்று சொல்லும் அளவுக்கு அதன் வழிகாட்டல்களும் போதனைகளும் நிரம்பி இருக்கின்றன. எவ்வாறு இஸ்லாம் தனி மனிதனுக்கான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றதோ, அதே அளவுக்கு அல்லது அதைவிடவும் அதிகமாக குடும்ப வாழ்வுக்கான வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை நோக்கி, யா மஹ்ஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்கும்ல் பாஅதே ஃபல்யதஸவ்வஜ், இளைஞர்களே, யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு உங்களில் சக்தி இருக்கின்றதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். வேலைய மதங்களைப் போல, சில மதங்களைப் போல மனித உணர்வுகளை நசுக்குகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சில சஹாபாக்கள் துறவர போக்கை கடைபிடிக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எதிர்க்கின்றார்கள். கூறுகின்றார்கள், இன்னமா ஹலக மன் கான மின் கப்லிகும் பித்தஷ்தீத், உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தார்கள் தங்களை தாங்களே வருத்திக் கொண்டதன் காரணமாக, தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக் கொண்டதன் காரணமாக அழிந்து போனார்கள். தங்களை தாமே அவர்கள் கஷ்டப்படுத்தினார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை கஷ்டப்படுத்தி அழித்து விட்டான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு இயற்கைக்கு முரணாக வாழ்வதனை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. மனித உணர்வுகளையும் இயல்புகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்குரிய சீரிய வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது. உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் வந்து துறவரம் பூணுவதற்கான அனுமதியை கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா பின்வரும் வசனத்தை அருளினான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா துஹர்ரிமு உங்களுக்கு ஆகமாக்கிய நல்லவைகளை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், மேலும் அந்த விடயங்களிலே நீங்கள் அத்துமுழாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு தனி மனிதனுக்கு குடும்ப வாழ்வுக்கு வழிகாட்டி இருக்கின்ற இஸ்லாம் மனிதர்களுக்கு சமூக ரீதியான வழிகாட்டுதலையும் வழங்கத் தவறவில்லை. மனிதர்கள் என்பவர்கள் சமூகத்தோடு கூட்டாக வாழ வேண்டிய அவசியத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றன. பொருளாதார ரீதியாக, மருத்துவ தேவைகளுக்காக, கல்வி நடவடிக்கைகளுக்காக, இவ்வாறு பல வகையிலும் ஒரு மனிதன் சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டிய தேவையில் உள்ளான். அந்த வகையிலே இஸ்லாம் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிம்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று ஒரு முஸ்லீம் முஸ்லிம் அல்லாதவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற அழகிய வழிகாட்டல்களை தந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே இன்னமல் முஃமினூன இஹ்வா, சகோதரர்கள் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று குறிப்பிடுகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமிற்கும் இன்னொரு முஸ்லிமிற்கும் இடையிலான உறவு கட்டிடத்தின் கற்களுக்கிடையிலான உறவை போன்றதாகும், ஒன்று மற்றதை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். எனவே ஒரு முஸ்லீம் மற்றைய முஸ்லிமை சகோதரத்துவத்தோடு பார்க்க வேண்டும், சகோதரத்துவத்தை கூட்டிக் கொள்வதற்கான வழிமுறைகளை அவன் கையாள வேண்டும். அந்த வகையில் இஸ்லாம் ஒரு மனித ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமை கண்டால் சலாம் கூறுவது, புன்முறுவது, கூப்பது, சோதுக்கங்களை விசாரிப்பது போன்ற அழகிய வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கின்றது. அதே போன்று ஒரு முஸ்லீம் முஸ்லிம் அல்லாதவர்களோடு நேர்மையாகவும் நீதியாகவும் நடக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா இதனை தனது திருமறையிலே லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் வலம் யுஹ்ரிஜூகும் மின் தியாரிகும் ஐ அன் தபர்ரூஹும் வதுக்ஸிதூ இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். மார்க்க விஷயத்திலே உங்களோடு போரிடாதவர்களோடும் உங்களது வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாதவர்களோடும் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நீதியாக இருப்போரைத்தான், நீதி செலுத்துவோரைத்தான் விரும்புகின்றான் என்று குறிப்பிட்டு இந்த வசனத்திலே குறிப்பிடப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம் அல்லாதவர்களோடு நீதியாக நேர்மையாக அன்பாக பழக வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால், அதே போன்று சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்த்தால், எவ்வளவு தூரம் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நல்ல முறையிலே பழகி இருக்கின்றார்கள், நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் காலத்துக்கு காலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சவால்களை முறியடித்து இன்று வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கான காரணம் அதனது தனித்துவமான கொள்கைகளும் நடுநிலையான வழிகாட்டல்களும் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனைய மதங்களைப் போல் மனக்கஸ்தனங்களோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ள செல்லுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வின் அனைத்து பகுதிகளுக்கும் வழிகாட்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம் நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாம். அந்த வகையிலே இஸ்லாம் மனிதர்களை ஆன்மீக ரீதியாக மாத்திரம் பயிற்றுவிக்கவில்லை, மாறாக பண்பாட்டு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அறிவியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக என பல வகைகளிலும் மனித வாழ்வின் தகவல பகுதிகளையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் அதனுடைய வழிகாட்டல்களும் போதனைகளும் உள்ளடங்கியிருக்கின்றன. ஒருமுறை சஹாபாக்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை சந்தித்து நபி அவர்களுடைய இபாதத் தொடர்பாக வினவுகிறார்கள். அப்பொழுது மனைவிமார்களும் நபி அவர்களுடைய இபாதத்துக்களை சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அந்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஐன நஹ்னு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கத் ரஹூலல்லாஹு லஹு மா தக்தம மின் ஸம்பிஹி வமா தாஅஹர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வாறு வணங்கி இருக்கின்ற போது நாங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றோம், நாங்கள் எவ்வளவு பலவீனமான நிலையிலே இருக்கின்றோம் என்று கூறியவர்களாக ஒருவர் சொல்கிறார், அம்மா அனே பாசூமு தஹ்ர ஃபலா உஃத்திர், காலம் முழுவதும் நான் நோன்பு பிடிக்கப் போகின்றேன், இனி நான் நோன்பு பிடிக்காமல் இருக்கவே மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அடுத்தவர் நான் இனி இரவு முழுவதும் தூங்காமல் வணங்கப் போகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். மூன்றாவது நபர் நான் இனி பெண்களை திருமணம் முடிக்கவே மாட்டேன், அவர்களை விட்டு நீங்க போகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறானவர்களுடைய இந்த முடிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்மறுக்கிறார்கள். உடனே அந்த சஹாபிகளை அழைத்து கூறுகின்றார்கள், நிச்சயமாக உங்களை விட நான் அல்லாஹ்வை மிகவுமே அறிந்திருக்கிறேன், அதே போல உங்களை விட நான் மிகவுமே அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், நான் அல்லாஹ்வை இரவிலே நின்று வணங்குகின்றேன், அதே போன்று தூங்குகின்றேன், நான் நோன்பு குடிக்கின்றேன், நோன்பு குடிக்காமலும் இருக்கின்றேன், நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கின்றேன், யார் என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு அறிவுரை பகர்கிறார்கள். எனவே இஸ்லாம் ஆன்மீகத்தோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளுமாறு பணக்கத்தலங்களோடு மாத்திரம் உறங்கிக் கொள்ளுமாறு குறிப்பிடவில்லை. ஆன்மீகம் பணக்க வழிபாடுகள் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதி, அதே போன்று பொருளாதார உழைப்பது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதி, அதே போன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இஸ்லாமிய அரசை நிறுவல் என்பது இஸ்லாத்தின் ஒரு பகுதி. இவ்வாறு எல்லா இடங்களிலும் மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் இஸ்லாத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கமாக நாங்கள் பின்பற்றுகின்ற இந்த இஸ்லாம் காணப்படுகின்றது. நபி அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிது நபவி எவ்வாறு செயற்பட்டது என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வருமனே ஆன்மீக விடயங்களை மாத்திரம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு வணக்கத்தலமாக மாத்திரம் அது இருக்கவில்லை, அங்கே ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது, அதே போன்று ஒரு நிர்வாக விடயங்களை அரசுகின்ற ஒரு நிர்வாக காரியாலயமாக இருந்தது, அதே போன்று இராணுவ தளமாக ஆலோசனை மன்றமாக என பல துறைகளிலும் அந்த மஸ்ஜிது நபவி செயற்பட்டமையை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் வணக்க வழிபாடுகளின் ஊடாக இந்த ஆன்மீக செயற்பாடுகளின் ஊடாக வலியுறுத்துகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் பண்பாடு ரீதியான ஒரு முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்குவதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தான் அனுப்பப்பட்டமைக்கான காரணத்தை குறிப்பிட்ட போது நிச்சயமாக நான் இந்த உலகிலே நற்பண்புகளை பூர்ணப்படுத்துவதற்காகவே வந்திருக்கின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். நபி அவர்கள் பிறந்த காலத்தை ஜாஹிலியா காலம் என்று சொல்கின்றோம். ஜாஹிலியா காலம் என்றால் அறியாமை காலம். அந்த காலத்திலே மொழி புலமை பெற்றவர்கள், அறிஞர்கள், செல்வந்தர்கள் என பல வகையானவரும் இருந்தார்கள். ஆனால் ஏன் அவ்வாறு ஜாஹிலிய காலம் என்று பெயர் சூட்டப்பட்டமை என்றால் அங்கு பண்பாடு இருக்கவில்லை, மிகவும் மோசமான பழக்க வழக்கங்கள் குறையோடி போயிருந்தன. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா புய்ஸ்துலி தம்மினும் அக்காரிமல் அஹ்லாக், மனிதர்களை இந்த உலகிலே நட்பண்பாடுகளை பரிபூர்ணப்படுத்தவே இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். எனவே நபி அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக பண்பாட்டு ரீதியிலான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றே இருந்தது. இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளின் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று பண்பாடு ரீதியான ஒரு முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்குவது. அகிமிஸ்தலா இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், நிச்சயமாக அந்த தொழுகை மானக்கேடான பாவங்களை விட்டு உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இவ்வாறான வணக்க வழிபாடுகளின் நோக்கங்களில் மிக பிரதானமானது பண்பாட்டு ரீதியாக மனிதர்களை கட்டியெழுப்புவதாகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் வணக்க வழிபாடுகளுக்கு அதே போன்று பண்பாடு ரீதியான சமூகத்தை உருவாக்குவது போலவே அறிவியல் ரீதியான சமூகத்தையும் உருவாக்க விரும்புகின்றது. வெறுமனே கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை ஆராயாமல் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய விடயங்களை எடுத்து நடப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அனைத்து அம்சங்களையும் அறிவியல் ரீதியாக ஆராயுமாறு சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். இதன் காரணமாகத்தான் அல் குர்ஆனின் முதல் வசனம் கூட அறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்துபவையாகவே காணப்படுகின்றன. அதே போன்று அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே அல் குர்ஆனிலே அறிவை மனிதர்களை நோக்கி சிந்திக்குமாறு அறிவை பெறுமாறு குறிப்பிடுகின்றான். அக்பாலுஹா, நீங்கள் குர்ஆனை ஆராய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா, அல்லது உங்களுடைய உள்ளங்களின் மீது பூட்டு போடப்பட்டு விட்டனவா என்று கேட்கின்றான். அதே போன்று அஃபலா எழுந்துருவனை இளலிபுலி கைப குலிக்கல் வயலத்தமாயி கைப ருபியல் வயலல் திபாலி கைப நுசிபல் வயலல் அவளி கைப சுதிகல். இந்த உலகிலே இந்த பிரபஞ்சத்திலே காணப்படுகின்ற படைப்பினங்களை பார்த்து சிந்திக்குமாறு அல்லாஹ் தஆலா மனிதர்களை ஏவுகின்றான். இந்த ஒட்டகங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்த்து நீங்கள் சிந்தியுங்கள். அதே போன்று வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கின்றன என்று சிந்தியுங்கள். மலைகள் எவ்வாறு ஸ்திரமாக பூமியிலே நடப்பட்டிருக்கின்றன என்று சிந்தியுங்கள். அதே போன்று இந்த பூமி எவ்வாறு விசாலமாக விரிக்கப்பட்டுள்ளன என்று பார்த்து சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து கூறுகின்றான். உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவை கொண்டு சிந்தித்து நல்ல நிலை பெற்றுமாறு அல்லாஹ் தஆலா இத்தகைய குர்ஆன் வசனங்களின் மூலமாக மனிதர்களை பார்த்து கூறுகின்றான். அதே போன்றுதான் இஸ்லாம் பண்பாடு ரீதியான அறிவியல் ரீதியான சமூகத்தை உருவாக்குவது போலவே பொருளாதார ரீதியான ஒரு சமூகத்தை பொருளாதார ரீதியான வழிகாட்டல்களை இஸ்லாம் அளிந்திருக்கின்றது. பொருளாதார வசதிகள் என்பது ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு அம்சம். மனிதன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு இந்த பொருளாதார வசதி மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே இஸ்லாம் உழைக்காமல் வெறுமனே வீடுகளிலேயே முடங்கிக் கிடப்பதை அல்லது பிச்சை எடுப்பதை அனுமதிக்கவில்லை. உழைப்பாளிகளுக்கு மிக உயர்ந்த கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே ஃபைதா குதியத் ஸலாத்து ஃபந்தஷு ஃபில் அர்தி வப்தஹு மின் ஃபளி வஸ்குருல்லாஹ கதீரன் லஅல்லஹும் துஃப்லிஹூன். நீங்கள் தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ்வுடைய பூமியிலே விரைந்து சென்று அவனுடைய அருள்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றான். இதற்காக அல்லாஹ் தஆலா இங்கு குறிப்பிடுவது, நீங்கள் வழிபாடுகளை செய்துவிட்டு இந்த உலகிலே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்றுக் கொள்ளுமாறு எங்களை வலியுறுத்துகின்றான். அதே போன்றுதான் சாஹிப் இப்னு ரபியா அலி அல்லாஹூன் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுத் அலி அல்லாஹூன் அவர்களை பார்த்து என்னுடைய சொத்திலே அரைவாசியை நீ எடுத்துக்கொள் என்று சொன்ன போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுத் அலி அல்லாஹூன் அவர்கள் எனக்கு மதீனாவுடைய சந்தையை காட்டுங்கள், நான் உழைத்து உண்பதற்கே விரும்புகின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். சஹாபாக்கள் உழைத்து வாழ்வதன் கண்ணியத்தை அறிந்திருந்தார்கள். இதனால் தான் இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட அவர்கள் உழைத்து வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாறுகளின் ஊடாக அறிந்து கொள்கின்றோம். இஸ்லாம் வியாபாரம் சம்பந்தப்பட்டு உழைப்பு சம்பந்தப்பட்டு பல பல வகையான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றது. பொய் பேசுவது, அறவை நிர்வாகிகளில் மோசடி செய்வது, பதுக்கல் செய்வது போன்றவற்றை மிக கடுமையாக எச்சரிக்கின்றது. சலாகத்துள்ளாயும் யோமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா மூன்று பேரை பார்க்க மாட்டான். வலா இசக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது. அஹதுஹும் அல் முன்ஃபிக் சில்அத்தஹு ஃபில் ஹலஃபில் காலிம், அவர்களிலே ஒருவர் பொய் சத்தியம் செய்து பொய் பேசி தன்னுடைய வியாபார பொருட்களை விற்றவர் என்று குறிப்பிடுகின்றான். எனவே பொருளாதார ரீதியான பல வகையான வழிகாட்டல்களை வழங்கி மனிதர்களுடைய அந்த பொருளாதாரம் சார்ந்த பகுதிக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றது. அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பொருளாதாரம் சார்ந்த பகுதிக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கின்ற வழிகாட்டல்களைப் போலவே அரசியல் ரீதியாகவும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கின்றது. இஸ்லாம் அரசியல் வேறு, இஸ்லாம் வேறு என்று பார்க்கவில்லை. நபி அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது. அந்த வகையில் இஸ்லாம் அரசியல் ரீதியான பல வகையான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றது. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எந்த அளவு நீதியான ஆட்சியை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் வரலாறுகளின் ஊடாக கண்டு கொள்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கிலாபத் பொறுப்பை ஏற்ற போது அவர்கள் கூறிய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தீஊனி மா அதௌதுல்லாஹ வ ரசூலஹு ஃபைதா அஸைது ஃலா தாஅத லி அலைக்கும், நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் கட்டுப்படும் காலம் எல்லாம் நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள். நான் அவனுக்கு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வதை நீங்கள் கண்டால் எனக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை எங்களுடைய ஹலீஃபாக்கள் நடாத்தியிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு முன்மாதிரியான அரசியலை தான் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் இவ்வாறு மனித வாழ்வின் சகல பகுதிகளுக்குமான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றது. ஆன்மீக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, அறிவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக என பல வகையான வழிகாட்டலை, மனித வாழ்வின் சகல பகுதிகளுக்குமான வழிகாட்டல்களையும் வழங்கியிருக்கின்றது. இவ்வாறு மனித வாழ்வில் சகல பகுதிகளையும் பேசுகின்ற ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் காணப்படுகின்றது. நாங்கள் இஸ்லாத்தை எவ்வளவு தூரம் விளங்கி இருக்கின்றோம், அதனை எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்வியல் நெறியாக எடுத்து நடக்கின்றோம், அதனை நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த சமூகம், அதற்காகவே வாழ்கின்ற சமூகம், இந்த கலிமா இந்த உலகிலே வாழ்வதற்காக எத்தகைய தியாகங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களின் வரலாற்றை நாங்கள் மூச்சி பார்க்க வேண்டும். முஸ்தஃப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் மக்காவிலே மிகப்பெரிய செல்வந்தர். அவர் ஒரு வீதியால் காலையிலே நடந்து சென்றால் மாலையில் செல்கின்ற ஒருவர் அந்த நறுமணத்தை கண்டு இந்த வீதியால் காலையிலே முஸ்தஃப் சென்றிருக்கின்றார் என்பதனை அறிந்து கொள்வார். அந்த அளவுக்கு ஆடம்பரமான பெருமதியான வாசனை திரவியங்களையும் ஆடைகளையும் அணிந்து கொண்டு நடந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இஸ்லாத்திற்காக தன்னிடம் இருந்த அனைத்து செல்வங்களையும் தியாகம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் உஹத் போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாகி அவர்களை கவனிடுவதற்கு ஒழுங்கான துணி கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக தங்களுடைய செல்வங்களை தியாகம் செய்தார்கள். இந்த ஜனாதாவை பார்த்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகூ மா ஆஹதுல்லாஹ அலைஹி. சில மனிதர்கள் மூமின்களிலே இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மைப்படுத்தி விட்டார்கள். அவர்களில் சிலர் தங்களுடைய இலட்சியமான வீர மரணத்தை, ஷஹாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்னும் சிலர் அதனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். எவ்வளவு பெரிய கண்ணியம்! இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்த அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தனது மரணத்திற்கு பிறகு தன்னை மறைப்பதற்கு ஒழுங்கான கபன் இல்லாத நிலையிலே மரணிக்கின்ற நிலை. இஸ்லாத்திற்காக தங்களுடைய செல்வங்களை தியாகம் செய்தார்கள். இவ்வாறு பல வரலாறுகளை நாங்கள் கண்டு கொள்ளலாம். ஹங்கலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்து மறுதினம் உஹதுக்கான அழைப்பு வருகின்றது. உடனே தனது குடும்பம் மனைவி என்று பார்க்காமல் அந்த உஹத் களத்திலே சென்று வீர மரணம் அடைகின்றார்கள், ஷஹாதத்தை தழுவிக்கொள்கின்றார்கள். அதே போன்றுதான் அம்ரு இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு. மகன்மாரோடு சண்டையிட்டுக் கொண்டு உஹத் களத்திற்கு போய் தனது நொண்டி கால்களுடன் போராடி ஷஹீதாகின்றார்கள். இவ்வாறு அதே போன்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளால் கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது அந்த எதிரிகள் சொல்கின்ற ஒரு நிபந்தனை, நீர் இந்த இடத்திலே முகமது இருப்பதை விரும்புகின்றாயா என்று கேட்ட போது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதிலை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இடத்திலே குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கின்ற நிலையில் அவர்களுடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். இதன் காரணமாக அந்த ஹுபைப் இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவ்வாறான சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இவ்வாறு கஷ்டப்பட்டு தங்களுடைய செல்வங்கள், குடும்பங்கள், சொத்து என அனைத்தையுமே இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள். இந்த இடத்திலே நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய சொத்துக்களை, செல்வங்களை, எங்களுடைய நேரங்களை இஸ்லாத்திற்காக செலவழிக்கின்றோம்? ஒரு வியர்வை துளியாவது இந்த இஸ்லாத்திற்காக செலவழித்திருக்கின்றோமா? ஒரு சதத்தையாவது இந்த இஸ்லாத்திற்காக செலவழித்திருக்கின்றோமா என்பதனை நாங்கள் ஒவ்வொருவருமே கட்டாயம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இவ்வாறு சஹாபாக்கள் தங்களுடைய செல்வங்கள் குடும்பங்கள் உயிரின அனைத்தையுமே தியாகம் செய்ததன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா இன்று வரைக்கும் நாங்கள் வெளியோவா அவருடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டால் வெளியோவாகவும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்று பிரார்த்திக்கின்ற அளவுக்கு அவருடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாத்திற்காக எதனை தியாகம் செய்திருக்கின்றோம் என்பதனை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்வதை, இஸ்லாத்திற்காக வாழ்வதை விரும்பாததற்கு காரணம் இந்த உலக அற்ப இன்பங்கள் எங்களுக்கு பெரிதாக தெரிகின்றன. சொத்துக்களை சேகரிப்பதிலும் பேர் புகழ்களை பெறுவதிலும் காட்டுகின்ற சந்தோஷம், அதிலே காட்டுகின்ற முயற்சிகளை நாங்கள் இஸ்லாத்தை பறிப்பதில், இஸ்லாத்தை விளங்குவதில், இஸ்லாத்தை எமது வாழ்வில் அனைத்து அம்சங்களிலும் பின்பற்றுவதில் காட்டுகின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அல் ஹாக்கு முத்தகாதர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், செல்வங்களையும் பிள்ளைகளையும் தேடுவது மரணிக்கும் வரை மனித சமூகத்தை மறக்கடிக்க செய்துவிடும் என எச்சரிக்கின்றான். அல்ஹாக்கு முத்தகாதர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், செல்வங்களையும் குழந்தைகளையும் தேடுவது அந்த விடயங்களிலே உண்மையை பயன்படுத்துவது மனிதர்களை மறுமை கபருடைய வாழ்க்கை வரை வளர்க்கடிக்க செய்துவிடும் என எச்சரித்து விட்டு அந்த சூறாவின் இறுதியிலே சொல்லுகின்றான், இவ்வாறு இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்துக்காகவே தங்களுடைய செல்வங்களையும் சொத்துக்கள் செல்வங்கள் என அனைத்தையுமே செலவழித்தவர்கள் கஷ்டவாளிகள், இந்த அரகத்தை தான் அவர்கள் இறுதியிலே பெற்றுக் கொள்வார்கள் என்று எச்சரிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுக்கும் சொத்துக்கள் செல்வங்கள் இருந்தது, ஆட்சி அதிகாரங்கள் இருந்தது. சாத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஹிந்த் பிரதேசத்திற்கு கவர்னராக நியமிக்கப்படுகின்றார்கள். மிக சிறந்த ஒரு ஆட்சியை நடத்துகின்றார்கள், இஸ்லாம் சொல்லுகின்ற ஆட்சியை நடத்துகின்றார்கள். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரதேசத்துக்கு வந்து அந்த மக்களை விசாரிக்க, அந்த மக்களிடம் கவர்னர் தொடர்பாக விசாரிக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் சாத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்பாக நான்கு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். அதிலே ஒன்று, அவர் அதிகாலையிலே எங்களிடம் வரமாட்டார், பகல் பொழுதில் தான் எங்களிடம் வருகின்றார். அதே போன்று இரவிலே எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க மாட்டார், மாதத்திலே இரு நாட்கள் எங்களிடம் முழுமையாக வருவதில்லை. அதே போன்று அவர் அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுகின்றார், இது அவருடைய பலவீனத்தை காட்டுகின்றது என்று அந்த நான்கு குற்றச்சாட்டுக்களையும் முன்வைக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்தித்து இந்த குற்றச்சாட்டுக்களுக்கான பதில்களை கேட்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், சாத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பதில்களை சற்று சிந்தித்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு கவர்னர், தன்னிடம் சொத்து செல்வம் அதிகாரம் என அனைத்தும் இருந்தும் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய பதிலை பாருங்கள். உண்மையாகவே ஹலீபா அவர்களே, இந்த செய்திகளை சொல்வதை நான் வெறுக்கின்றேன், நான் பகிரங்கமாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்வதை விரும்பவில்லை என்றாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது, அதன் காரணமாக சொல்லுகின்றேன். நீங்கள் சொன்ன முதலாவது குற்றச்சாட்டுக்கான பதில், நான் அதிகாலையில் உண்மையிலேயே மக்களிடம் செல்வதில்லை, பால்பொழுதில் தான் செல்லுகின்றேன். அதற்கான காரணம் என்னிடம் பணியாட்கள் யாருமே இல்லை. எனவே காலையில் எழுந்து என்னுடைய கடமைகளை நான் செய்துவிட்டு காலை உணவுகளை தயார் செய்துவிட்டு மக்களிடம் வெளியேறுகின்ற போது நேரம் சென்று வருகின்றது, இதனால் தான் அந்த தாமதம் ஏற்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று நான் இரவிலே மக்கள் பணியிலே ஈடுபடுவதில்லை, அதற்கான காரணம் நான் பகல் பொழுதை மக்களுக்காக ஒதுக்கி இருப்பது போலவே இரவு பகுதியை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கியிருக்கின்றேன், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கியிருக்கின்றேன், எனவே இரவை நான் வேறு யாருக்கும் ஒதுக்குவதில்லை என்று பதில் அளிக்கின்றார்கள். மூன்றாவது கேள்விக்கான பதிலை சொல்கின்றார்கள், நான் அணிந்துள்ள ஆடை ஆடை மாத்திரம்தான் இருக்கின்றது, எனவே இவற்றை நான் அந்த இரண்டு நாட்களிலும் தான் கழுவி காயப்போடுகின்றேன், எனவே இதன் காரணமாக என்னால் அந்த நாட்களிலே வர முடிய வெளியே மக்களுக்காக வர முடியவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். நான்காவது, நான் அடிக்கடி மயக்கம் போடுவதற்கான காரணம் நான் இஸ்லாத்தை தழுவ முன் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவ்வாறு கொல்லப்படுவதை நானும் என்னுடைய இரண்டு கண்களால் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனைகள் என்னையும் பாதித்து விடுமோ என்று நினைக்கும் போது என்னை அறியாமலே மயங்கி விடுகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். பாருங்கள், ஒரு கவர்னர் எவ்வாறு தனக்கு அதிகாரம் செல்வங்கள் சொத்துக்கள் வந்தும் கூட மிக அழகான இஸ்லாத்துக்கு பயந்து அவர் வாழ்ந்து கொண்டார்கள். இதன் காரணமாகத்தான் அவரை இம்மையை விற்று மறுமையை வாங்கிய ஒரு சஹாபி என்று வர்ணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இடத்திலே எந்த நிலையிலே இருக்கின்றோம்? இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பெரிதாக அழைத்துக் கொள்வதால் தான் எங்களால் இஸ்லாத்திற்காக முழுமையாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடிவதில்லை. இஸ்லாம் என்பது, நான் சொல்ல வருகின்ற இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்கின்ற இஸ்லாம் அல்ல. பொருளாதாரத்திலே எங்களுடைய வியாபார நடவடிக்கைகளிலே இஸ்லாம் இருக்க வேண்டும். எங்களுடைய வீடுகளில் உள்ளே இஸ்லாம் இருக்க வேண்டும். வீதிகளிலே இஸ்லாம் இருக்க வேண்டும். மற்ற மனிதர்களோடு பழகுகின்ற போது இஸ்லாம் இருக்க வேண்டும். இவ்வாறு எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமானது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை மிகவும் அற்பமானது என்பதை சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக ஒரு உவமையை கையாண்டார்கள். ஒருமுறை சந்தைக்கு செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் வியாபார நடவடிக்கைகளிலே கடுமையாக மூழ்கியிருக்கிறார்கள். எனவே சஹாபாக்களை ஒன்றிணைத்து குறிப்பிடுகின்ற ஒரு இரண்டு ஆடு இருக்கின்றது. அந்த ஆட்டை தூக்கி காட்டி சொல்லுகின்றார்கள், இந்த ஆட்டை இறந்த மிகவும் அருவறுப்பான ஒரு ஆட்டை தூக்கி காட்டி இதனை யார் காசு கொடுத்து வாங்க விரும்புகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆட்டை இலவசமாக பெறுவதற்கு கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். மிகவும் அருவறுப்பான நிலையிலே இருக்கின்றது. எனவே நாங்கள் யார் சொல்லுவதா எப்படி இதனை வாங்குவது என்று கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஆட்டுக்கு உங்களிடம் இருக்கின்ற கண்ணியத்தை விட மிகவும் குறைந்த கண்ணியம்தான் இந்த உலக வாழ்க்கைக்கு இருக்கின்றது என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். உலக வாழ்வு என்பது நிரந்தரமானதல்ல. சஹாபாக்கள் இந்த உலக வாழ்விலே பல சொத்துக்கள் செல்வங்கள் அதிகாரங்களை கண்டார்கள். ஆனால் அவர்கள் வல் ஆகிரத்து ஃபைரு அபுகா, வறுமை வாழ்வுதான் சிறந்தது, அதுதான் நிலையானது என்ற யதார்த்தத்தை இந்த அல்குர்ஆனிய வசனத்தின் கருத்தை ஆழமாக விளங்கியிருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்களால் இவ்வாறான தியாகங்களை, தங்களுடைய உயிர்களை, குடும்பங்களை, சொத்து செல்வங்களை அனைத்தையுமே இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய முடிந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவர்களுக்கு முன்னிலையிலே விதவிதமான உணவுகள் முன்வைக்கப்படுகின்றது, முன்னாலே வைக்கப்படுகின்றது. அதனை பார்த்துவிட்டு அவர் மிகவும் வேதனையோடு சொல்லுகின்ற விடயத்தை பாருங்கள், முஸ்தப் என்னை விட சிறந்தவர், அவர் உஹத் போரிலே ஷஹீதான போது அவரை கவனிடுவதற்கு போதிய துணி இருக்கவில்லை. அதே போன்றுதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை விட மிகச்சிறந்தவர், அவருக்கும் மிகச்சிறந்த ஒரு ஷஹாதத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். நான் செய்த நச்சியல்களுக்கான பிரதிபலங்கள் விரைவாக இந்த உலகிலேயே கிடைத்து விடுமோ என்று பயப்படுகின்றேன் என்று கூறி மிக கடுமையாக அழுகின்றார்கள். பாருங்கள் சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகிலே பல முயற்சிகளை செய்துவிட்டு அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் எங்களுக்கு உதவுகின்றான் இல்லை என்று சொல்லுகின்றோம். ஆனால் அந்த சஹாபாக்களுக்கு பல வகையான இன்பங்களும் சந்தோஷங்களும் வந்த போதும் அவர்கள் கண்டு பயப்பட்டார்கள். நாங்கள் செய்த நல்லமல்களுக்கான கூலிகள், பிரதிபலங்கள் இந்த உலகிலேயே கிடைக்கப்படுமோ என்று பயப்பட்டார்கள். இதுதான் நாங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம். நாங்கள் எப்போது இந்த உலகத்தை, இந்த உலக வாழ்வை அற்பமாக கருதி மறுமை வாழ்வுக்காக செயற்படுவோமோ அப்போதுதான் நாங்கள் இஸ்லாத்தின் வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி அதற்காக தியாகம் செய்கின்ற மனநிலையை பெற முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமைர் இப்னுல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் பேரீச்சம்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஹூமு இலல் ஜன்னா, சுவனத்தின் பால் விரையுங்கள் என்று பதிர்போர்களுக்கான அறிவிப்பு வருகின்றது. தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பேரீச்சம்பழத்தை தூக்கி வீசி எறிந்துவிட்டு அந்த போரிலே கலந்து ஷஹீதாகின்றார்கள். அதற்கான காரணம் அவ்வாறு அவர்கள் விரைந்து சென்றமைக்கான காரணம் தான் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகின்ற அந்த நேரம் எனது சோனத்துக்கான பாதையிலே தடையாக இருந்து விடக் கூடாது என்று அவர்கள் சிந்தித்தமையினால் தான் அவ்வாறு அதனை தூக்கி எறிந்துவிட்டு அந்த போரிலே சென்று ஷாகிதானார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் அனைத்துமே எங்களுக்கான படிப்பினைகள். நாங்கள் இஸ்லாத்திற்காக வாழ வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய வேண்டும். இஸ்லாத்துக்காக வாழ வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனுடைய போதனைகளை வழிகாட்டல்களை எங்களுடைய வாழ்வினை கடைபிடிக்க வேண்டும். எனவேதான் வெறுமனே கலிமாவை வாயால் மொழிந்து ஈமான் கொண்டமைக்காக பேரளவிலே முஸ்லிம்களாக இருந்து கொள்வதற்காக வந்து நாங்கள் சுவனம் சென்று விட முடியாது. இஸ்லாம் காட்டித் தந்துள்ள வழியிலே நாங்கள் வாழ வேண்டும், இஸ்லாத்தை நன்றாக விளங்க வேண்டும். எங்களுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். எனவே யா அல்லாஹ், இஸ்லாத்தை ஆழமாக விளங்கி அதனை எமது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றி வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا عباد الله، إن الله تعالى فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم، وقال أيضا فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. بارك الله، بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم، إنه تعالى جواد كريم وملك عظيم ورب حليم، فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله، حمدا كثيرا كما أوجب وأمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، اتقوا الله في السر والعلن، فإن التقوى تنجيكم من عذاب أليم. وقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه، وعمر الفاروق رضي الله عنه، وعثمان النورين رضي الله عنه، وعلي أسد الله رضي الله عنه، وعن باقي الصحابة أجمعين، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، وأختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمسلمين والمسلمات، والمؤمنين والمؤمنات، الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تشوه خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.
الله أكبر، الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن أن محمد رسول الله.
حي على الصلاة، حي على الفلاح.
قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله.
صفو علينا رحم مركمان الله رحمته. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى، والذي قدر فهدى، والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. سنقرئك فلا تنسى إلا ما شاء الله، إنه يعلم الجهر وما يخفى. ونيسرك لليسرى، فذكر إن نفعت الذكرى، سيذكر من يخشى، ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى، ثم لا يموت فيها ولا يحيى، قد أفلح من تزكى، وذكر اسم ربه فصلى، بل تؤثرون الحياة الدنيا، والآخرة خير وأبقى، إن هذا لفي الصحف الأولى، صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت، وإلى السماء كيف رفعت، وإلى الجبال كيف نصبت، وإلى الأرض كيف سطحت. فذكر إنما أنت مذكر، لست عليهم بمسيطر إلا من تولى وكفر، فيعذبه الله العذاب الأكبر، إن إلينا إيابهم، ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله سبحان الله الحمد لله الله أكبر الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيده واخوانا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا كريم يا رحيم يا الله اللهم انا نعوذ بك من ان نشرك بك شيئا نعلمه ونستغفرك لما لا نعلمه اللهم انا نعوذ بك من عذاب القبر اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين
السلام عليكم.